بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبيك المصطفى ورسولك المجتبى محمد وعلى آله وأصحابه وأتباعه والدعاة إليك إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد نصركم الله في مواطن كثيرة ويوم حنين إذ أعجبتكم كثرتكم فلم تغن عنكم شيئا وضاقت عليكم الأرض بما رحبت ثم وليتم مدبرين ثم أنزل الله سكينته على رسوله وعلى المؤمنين وأنزل جنودا لم تروها وعذب الذين كفروا وذلك جزاء الكافرين ثم يتوب الله من بعد ذلك على من يشاء والله غفور رحيم الله من أديار خلي السلام عليكم ورحمة الله وبركاته الله من أرلال مارك كلبيي கற்றுக்கொள்கின்ற கற்றுக் கொடுக்கின்ற நேரிய சிந்தனையை நமக்குள் பரஸ்பர பரிமாறிக்கொள்கின்ற ஒரு சபையில் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பளித்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகின்றேன். அல்ஹம்துலில்லாஹி அவ்வலம் வ ஆகிரம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் உங்கள் மீது செய்த கருணை, அல்லாஹ் உங்கள் மீது செய்த கிருபை, அல்லாஹு தஆலா அவனுடைய விருப்பம், அவனுடைய அன்பு, அவனுடைய நேசம் யார் மீது இருக்கிறதோ அவர்களை தன்னளவில் நெருக்கமாக்கிக் கொள்கிறான். தன்னை வழிபடுவதற்கு அவர்களுக்கு அவன் வாய்ப்பளிக்கிறான். ஒருவன் அல்லாஹுடைய வணக்கத்தில் ஈடுபடுகிறான், அல்லாஹுடைய மார்க்கத்திலே ஈடுபடுகிறான், மார்க்க பணியிலே அவனுக்கு நாட்டம் ஏற்படுகிறது என்றால் அங்கே அதற்கு என்ன பொருள்? அல்லாஹுடைய விசேஷமான நேசம், அவனுடைய கருணை அவன் மீது பொழிய ஆரம்பித்து விட்டது. அவன் அல்லாஹுடன் நெருக்கமாக ஆரம்பித்து விட்டான். அல்லாஹிற்கும் அவனுக்கும் இடையில் உள்ள நெருக்கம் அதிகமாக போகிறது. சொர்க்கத்திலே அவனுடைய தரஜாத்துகள் உயரப்போகின்றன. நாளை மறுமையிலே இந்த தீனுக்காகவே வாழ்ந்து இந்த தீனுக்காகவே மரணித்த இறை தூதர்கள், ஷஹீதுகள், சத்திய அழைப்பாளர்களுடைய பட்டியலிலே அவர் சேரப்போகிறார் என்பதற்கான அடையாளமாகும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஒரு சுருக்கமான நேரத்திலே அழைப்பு பணியை குறித்த சில அடிப்படைகளை, அதிலும் குறிப்பாக நேரடியாக குர்ஆனிலிருந்து, அந்த குர்ஆன் வர்ணிக்கின்ற விவரிக்கின்ற அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து, அழைப்பு பணியிலே அவர்கள் சந்தித்த களப்பணிகள், அதிலே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வெற்றி, அதை குறித்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அதாவது அழைப்பு பணியிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி மாற வேண்டும், நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு என்ன, நம்மிடத்தில் இருக்கக்கூடாத பண்பு என்ன. சுருக்கமாக சொல்லப்போனால் இதுதான் இன்றைய நம்முடைய அமர்வில் எனக்கும் உங்களுக்கும் நான் சொல்ல இருக்கின்ற செய்தி. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அழைப்பு பணி என்பது இரண்டு கட்டங்களை அல்லது இப்படி சொல்லலாம், இரண்டு கிளைகளை கொண்டது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அழைப்பு பணி என்பது இரண்டு கட்டங்களை கொண்டது அல்லது இரண்டு கிளைகளை கொண்டது என்று சொல்லலாம். ஒன்று, தனிப்பட்ட முறையில் ஒருவரை சந்தித்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல், வெற்றி அடைவாய். அல்லது சமூகத்தை சந்தித்து, சமுதாயத்தை சந்தித்து, குழுக்களை சந்தித்து, கோத்திரங்களை சந்தித்து, இனங்களை சந்தித்து, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹுவை சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், வெற்றி அடைவீர்கள் என்று கூறியது. இதற்காக தனி சந்திப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தினார்கள். இதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனித்து பயணம் செய்தார்கள். கிராமங்களுக்கு சென்றார்கள், சில நகரங்களுக்கு சென்றார்கள். அவ்வாறே தங்களுடைய தோழர்களையும் தனித்தனி அழைப்புக்காக தயார்படுத்தினார்கள். மக்களை தனிமையிலே சென்று அவர்களுக்கு அல்லாஹுவை பற்றி அறிமுகப்படுத்தி அல்லாஹுவின் பக்கம் அழைத்து வாருங்கள், அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள். மறுமையை பற்றி அவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், இன்னென்ன குர்ஆனுடைய வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பியுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களில் குழுக்களை ஏற்படுத்தி, ஜமா, மூன்று பேர், நான்கு பேர், ஐந்து பேர் என்று ஜமாவை ஏற்படுத்தி அவர்களை அழைப்பு பணிக்காக அனுப்பி வைத்தார்கள். கிராமங்களுக்கு செல்லுங்கள், தூரமான இடங்களுக்கு செல்லுங்கள் என்பதாக அனுப்பி வைத்தார்கள். புரியுதுங்களா சொல்றது? இது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழைப்பு பணியின் ஒரு கிளை, ஒரு பிரான்ச், ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு கட்டம். இதுபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியின் மறுகட்டம்தான் ஜிஹாத். அல்லாஹுடைய பாதையிலே நேரடியாக எதிரிகளை சந்தித்தல், வாளின் மூலமாக அவர்களை அடக்குதல். ஏன்? தானும் முஸ்லிமாகுவது கிடையாது, தானும் நேரிய கொள்கையை ஏற்றுக்கொள்வது கிடையாது, மக்களை நேரிய கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதிப்பதும் கிடையாது, ஏற்றுக்கொள்கின்ற மக்களை நிம்மதியாக விடுவது கிடையாது. ஒன்று என்ன, தானும் ஏற்றுக்கொள்வது கிடையாது, இரண்டாவது மக்கள் ஏற்பதற்கும் தடையாக இருப்பது, மீறி மக்கள் ஏற்றால் அவர்களை நிம்மதியாக விட்டு வைப்பது கிடையாது. இந்த மூன்று சைத்தானின் மூன்று பண்புகளை உடைய இந்த மக்களிடத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதி செய்தார்கள். சும்மா இருந்த மக்களை போய் வெட்டலை, சும்மா இருந்த மக்களை போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவில்லை, தாக்கவில்லை. யாரை தாக்குனாங்க? யார் தானும் முஸ்லீமாகவில்லை, பிறரையும் முஸ்லீமாகுவதற்கு அனுமதிக்கவில்லை, முஸ்லீமானவர்களை நிம்மதியாக விடவில்லையோ, முஸ்லீம்களுடைய உயிர் பொருளுக்கு சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று இரவு பகலாக திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்களோ, அந்த மக்களின் மீது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாளை பிரயோகம் செய்தார்கள். சரி, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியிலே இந்த ரெண்டுத்திலையும், இப்போ அழைப்பு பணி என்று ஒரு வரும்போது தாவா, அவர்களுடைய வாய் பிரச்சாரத்தினிலையும் அவர்களுடைய இந்த ஜிஹாதுடைய பிரச்சாரத்திலும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கண்டார்களா அல்லது தோல்வியுற்றார்களா? வெற்றி கண்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ். எத்தனை ஆண்டுகளில்? 23 ஆண்டுகளில் வரலாற்றை மாற்றினார்கள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்காவிலே சிலைகளை வைத்து வணங்கி வந்தார்கள் குறைஷிகள். அந்த 360 சிலைகளையும் உடைத்தெறிந்தார்கள், காபாவை கழுகினார்கள். சிலை வணக்கத்திலே, ஷிர்கிலே உச்ச கட்டத்தில் இருந்தார்கள். இன்று நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா, முஷ்ரிக்குகள், இந்துக்கள் என்று நாம் அறிகிறோம் அல்லவா, இவர்களுடைய செயல்களை பார்க்கும் பொழுது, இவர்களுடைய சில காரியங்களை பார்க்கும் பொழுது, சாதாரண பகுத்தறிவு மக்கள் கூட இப்படி ஒரு மூடத்தனமா, இப்படி ஒரு அறியாமையா என்று திகைத்து நிற்கிறார்களா இல்லையா? அது போன்ற எவ்வளவு அநாச்சாரங்களை அவர்கள் தாங்கள் வழிபடுகின்ற அந்த சிலைகளுக்கு செய்து முடிக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, சொல்லப்போனால் இதைவிட சில படி மேல்தான் இருந்தார்கள், இதைவிட சில படி மேல்தான் இருந்தார்கள் குறைஷிகள். மக்காவில் வாழ்ந்த முஷ்ரிக்குகள் பயணத்திலே செல்லும் போது வணங்குவதற்கு, கும்பிடுவதற்கு, பூஜை போடுவதற்கு சிலை ஏதும் கிடைக்கவில்லை என்றால், மணலை குமித்து ஆட்டு பாலை அதிலே கறந்து அந்த மணல் குவியலை வணங்குவார்கள். மணலை குமித்து அந்த மணல் மீது ஆட்டுப்பாலை தெளித்து அந்த மணல் குவியலை வணங்குவார்கள். அல்லாஹ்வுடைய காபாவை நிர்வாணமாக அம்மனமாக உடலிலே ஆடையின்றி காபாவை தவாஃபு செய்து வந்தார்கள். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய கேவலம்! சீட்டி அடித்து கை தட்டி கும்மாளம் இடுவதைத்தான் வணக்கம் என்று எண்ணி வைத்திருந்தார்கள். ஒமா கான ஸலாத்துஹும் இந்தல் பைத்தி இல்லா முக்காஅம் வ தஸ்தியா. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், காபாவை சுற்றி சீட்டி அடித்து கொண்டு கை தட்டி தாளமிடுவதை தொழுகை அல்லாவிற்கு செய்யக்கூடிய வணக்கம் என்று அவர்கள் எண்ணி வைத்திருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8 மக்காவிற்குள் சென்றார்களா இல்லையா? சென்றார்களா இல்லையா? சென்றார்கள். மக்காவிலிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியேறினார்களா, வெளியேற்றப்பட்டார்களா? வெளியேற்றப்பட்டார்கள். அதுவும் நிம்மதியா, பகல்ல கூட வெளியேற முடியல. அந்த சமயத்தில் கூட உயிருக்கு பயந்து இரவு நேரத்திலே எங்கே தெரிந்து விடுமோ என்று பயந்து இரவு நேரத்திலே வெளியேறினார்கள். அவர்களுடைய தலைக்கு சன்மானம் எவ்வளவு? 100 யார் கொண்டு வருவாரோ, முஹம்மதின் தலையை கொய்து வருபவருக்கு 100. சுப்ஹானல்லாஹ். அவர்களுடைய தோழர்களுக்கு அங்கே பட்ட துன்பம் என்ன, அங்கே அவர்கள் அனுபவித்த வேதனை என்ன, சொல்லி முடிக்க முடியுமா? அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து இன்று இரவெல்லாம் என்ன வாழ்க்கையெல்லாம் அழுதால் கூட, அன்பிற்குரியவர்களே, அந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள் சாதாரண தியாகங்கள் அல்ல. எவ்வளவு துன்பம்! பிலால் வருகிறார் ரழியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த மக்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்க மாட்டீர்களா? ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு. காபாவிலே தனது போர்வையை தலைக்கு வைத்திருந்து படுத்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து அமர்ந்து என்ன சொன்னார்கள்? அவசரப்படுகிறீர்களே, என்னங்க அவசரப்படுறீங்களே? நாங்கள் எவ்வளவு துன்பத்துக்கு பின்னாடி பிலால் வந்தார், சுடு மணலிலே படுக்க போட்டு அவரை அடி அடி என்று அடித்து நெருப்பு கங்குகளில் படுக்க போட்டு இழுத்து சிறுவர்களின் கையிலே அவர் ஒப்படைக்கப்பட்டு கழுத்திலே கயிறுகளை கட்டி தெரு தெருவாக இழுத்து செல்லப்பட்டு அடித்து நொறுக்கப்பட்டு, ஒரு சாதாரண மனிதன் அந்த சோதனைகளை தாங்கியிருந்தால் அவன் மனநோயாளியாக மாறியிருப்பான். அந்த மாதிரி அடிக்கு பின்னாடி வந்து பிலால் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவர்களுக்கு எதிராக நீங்கள் எங்களுக்கு பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களான்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்கள் நம்ம நிலைமை. நம்ம என்ன நினைக்கிறோம் உடனே, அப்படின்னா அல்லாஹ்வுடைய உதவியை கண் கூட பார்த்துடணும், காஃபிர்களை எல்லாம் அல்லாஹ் அழிச்சு போட்டுடணும், நாசமாக்கிடணும். ஆனால் இஸ்லாம் எந்த அளவுக்கு நம்மிடத்தில் இருக்கு, நான் எந்த அளவிற்கு அல்லாவிற்கு பணிந்திருக்கிறேன், அல்லாவிற்கு கட்டுப்பட்டிருக்கிறேன் என்பதை பார்ப்பதெல்லாம் நம்மள பலருக்கு கிடையாது. முஸ்லீம் என்று சொன்ன ஒரே காரணத்தினாலேயே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய வெற்றி வந்து விட வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சோதனைகளை சந்திக்கிறதுக்கு தயார் இல்லை. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அவ்வளவு பட்ட அவ்வளவு கஷ்டப்பட்ட பிலாலுக்கு சொன்னார்கள், என்ன என்ன நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்களே என்று சொல்லி, நம்மை விட, அதாவது அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களை விட துன்பப்பட்ட வேதனைப்பட்ட முந்திய உம்மத்தின் தியாகிகளை நினைவூட்டுகின்றார்கள், முந்திய உம்மத்துடைய தியாகிகளை நினைவூட்டுகின்றார்கள். உங்களில் முன் இருந்தவர்களில் ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொண்டால், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால், அவருடைய சமுதாய மக்கள் என்ன செய்வார்கள், அவர்களை அழைத்து வருவார்கள். இடுப்பளவு அவருக்காக குழி தோண்டப்படும், புதைக்கப்படுவார் இடுப்பளவு. பிறகு ரம்பத்தை கொண்டு வந்து தலையிலிருந்து நேராக அப்படியே அறுக்கப்படும். மாரத்தஹு அந்தினிஹி, அவர் தனது மார்க்கத்தை விட்டு விலகவில்லை, ஒரு வார்த்தை பேசல, ஒரு வார்த்தை பேசல. அடுத்து இன்னொருவர், இஸ்லாமை ஏற்றவர், லா இலாஹா இல்லல்லாஹ் என்று மொழிந்தவர், அவரை அழைத்து வரப்படும். மக்கள் நிறுத்தி விடுவார்கள் நடுவிலே. அவர்களுக்காக இரும்பால் செய்யப்பட்ட சீப்பை கொண்டு வரப்படும். சும்மயூதா பி முஸ்திமின் ஹதீத், என்ன சீப்புங்க, இரும்பு சீப்பு கொண்டு வரப்படும். கொண்டு வரப்பட்டு அவருடைய உடல் முழுக்க கிழிக்கப்படும். அவருடைய உடல் முழுக்க, உடலில் தோல் அனைத்தும் வருடப்பட்டு முழுக்க முழுக்க இரத்த கலரையாக சதைத்துண்டு மட்டும் தெரியும் அளவிற்கு அவர் கோரப்படுத்தப்படுவார். அவர் தனது மார்க்கத்தை விட்டு விலகவில்லை, லா இலாஹா இல்லல்லாஹ்வை விட்டு அவர் நகரவில்லை, பயப்படவில்லை. இப்படியெல்லாம் சோதனை வந்தது, பொறுத்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களின் துன்பங்களை பார்த்து சபித்திருந்தால், அல்லாஹுவின் வேதனையை இறக்கியிருந்தால், இத்துணை நபி தோழர்கள் நமக்கு கிடைத்திருப்பார்களா? ஒரு நிமிஷம்தான். அல்லாஹ்வுடைய நபி துஆ கேட்டார்கள் என்றால் ஒரு நிமிடம்தான். தாயிஃபுல இறங்கினாங்களா இல்லையா, மலக்குல் ஜிபால் கேட்டாங்களா இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அன்பிற்குரியவர்களே, இங்குதான் நாம் நம்முடைய பாடத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணியின், அவர்களுடைய அழைப்பு பணியின் உச்சக்கட்ட ரகசியம் என்னவென்று சொன்னால், அஸ்ஸபர், சகித்தல், பொறுத்தல், தன்னை அடக்குதல், துன்பங்களை தாங்கிக் கொள்வதற்கு தன்னை தயார்படுத்துதல், தங்களின் தோழர்களை தயார்படுத்துதல். சோதனையான கட்டத்திலே அழைப்பு பணியை அதிகமாக செய்தல், சோதனைகளை பார்க்கும்போது, துன்பங்களை பார்க்கும்போது, வறுமைகள் ஏற்படும் பொழுது, பசி பட்டினி பஞ்சம் ஏற்படும் போது, எதிரிகளின் அச்சுறுத்தல் அதிகமாகும் போது, அல்லாஹுவின் பாதையிலே அதிகமாக ஈடுபடுதல், அல்லாஹுவின் தீனுக்காக அதிகமாக செத்து மடிதல். எத்தனை தடவை உயிர் கிடைக்கும் போது? ஒரே தடவை. இன்ன சலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிவிட்டோம். தொழுகை, வணக்கம், வாழ்வு சாவு அல்லாஹ்வுக்காக என்று அதை நிரூபித்து காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், இன்னி உஹிப் அன் உக்தல ஃபி ஸபீலில்லாஹ் எனக்கு ஆசை என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்ல செல்ல வேண்டும், நான் கொலை செய்யப்பட வேண்டும், மீண்டும் அல்லாஹ் எனக்கு உயிர் கொடுக்க வேண்டும், மீண்டும் அல்லாஹ்வின் பாதையிலே செல்ல வேண்டும், நான் கொல்லப்பட வேண்டும், மீண்டும் அல்லாஹ்வின் பாதையிலே செல்ல வேண்டும், நான் கொல்லப்பட வேண்டும், மீண்டும் அல்லாஹ்வின் பாதையிலே நான் செல்ல வேண்டும், நான் கொல்லப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எப்படிப்பட்ட ஆசையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார்கள். அல்லாஹுடைய தீனுக்காக தாவாவுக்காக அல்லாஹுவின் பாதையிலே அழைக்கும் பொழுது அந்த உயிர் போவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு முறை தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். சும்மா சாவறதுக்கு இல்லை, வாழ்ந்துட்டு சுகபோகமாக இன்பமாக இருந்துட்டு மனைவி மக்களோட சுகம் கண்டுவிட்டு இன்பமாக வாழ்ந்து மரணிப்பதற்கல்ல, ஊக்குத்தல் கொல்லப்படுவதற்கு. அல்லாஹ்வுடைய பாதையில் கொல்லப்படும் போது என்பது கொல்லப்படும் அந்த நிகழ்ச்சியை, அந்த செய்தி, அந்த காட்சி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் வரக்கூடிய வர இஸ்லாத்தை எதிர்க்க வேண்டும் என்று வருகின்ற எதிரி சாதாரணமாக கொலை செய்வான். இஸ்லாம் கொல்லும் போது கூட அழகிய முறையில் கொல்லுங்கள் என்று சொல்லுகிறது. ஒரு தடவை வெட்டிட்டு உயிர் போயிருச்சா ரெண்டாவது தடவை வாழ வைக்காதீங்கன்னு சொல்லுது. ஹிந்து என்ன செய்தார்? ஹிந்து ஹம்சாவை என்ன செய்தார்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஷஹீதுக்காக இவ்வளவு அழுதிருப்பார்கள் என்று சொன்னால் அது ஹம்சாவாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னார், ஹம்சா கொல்லப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய நெஞ்சு பிளக்கப்பட்டு அவருடைய இருதயம் வெளியே எடுக்கப்பட்டு கடித்து துப்பப்பட்டிருக்கிறது, அவருடைய மூக்கு அறுபட்டிருக்கிறது, கண் தோண்டப்பட்டிருக்கிறது, காது அறுபட்டிருக்கிறது, அங்கங்கே சதைகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. என்ன காரணம்? இந்துடைய கோபம் அவ்வளவு கோபம் எடுத்து எல்லாத்தையும் ஒரு கயிறில் மாலையா போட்டு கழுத்தில் போட்டிருக்காங்க. ஹிந்து இப்படி இருக்கும் உடியாறுகிறார், ஓடி வருகிறார் சஃபியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், ஜுபைருக்கு தடுங்கள் சகோதரி.